வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிருஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னைப் போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கிருஷ்ண அவதாரம் பாகம் 7. பலராமனும் கிருஷ்ணனும் வாலிப வயதை எட்டிவிட்டனர். கிருஷ்ணன் விருந்தாவனத்தின் இரட்சகனாக இருந்ததோடு விருந்தாவனத்தின் குறும்புக்காரனாகவும் இருந்தான். லீலைகள் என்று அழைக்கப்படும் அவனது குறும்புச் செயல்கள் இளம் கோபியர்களுக்கும் கன்னிப்பெண்களுக்கும் எப்போதும் ஒரு தொல்லையாகவே இருந்தது. சகித்து கொள்வது மிகவும் கடினமாக இருந்தாலும் அவர்கள் அவற்றை மிகவும் ரசித்தும் கொண்டார்கள். இளம் கோபியர்கள் தினமும் குளிக்கச் செல்லும் யமுனை நதியின் அருகே கிருஷ்ணன் மறைந்திருப்பான். அவர்கள் குளிப்பதற்கு ஆற்றில் இறங்கியதும் அவர்களுடைய ஆடைகள் அனைத்தையும் அவன் திருடுவான். ஆதலால் அவர்கள் பல மணி நேரம் தண்ணீரில் நின்று அல்லல் படுவார்கள். அக்கன்னிப்பெண்களுக்கு வாயில் எச்சில் ஊறும் அளவு இனிப்பான பழங்களை கொண்டு வந்து கொடுப்பான். அவர்கள் அதை அனுபவித்து உண்ணத் தொடங்கியதும் அதை அவர்களின் கையிலிருந்து தட்டி பறிப்பான். பின்னர் அவர்கள் பழத்தை திருப்பி தருமாறு கெஞ்சியதும் அவன் அதை கடித்து எச்சிற்படுத்தி திருப்பி கொடுப்பான். கோபியர்கள் தங்கள் தலைமுடியை அழகாக பின்னிக் கொண்டு வந்திருந்தால் கிருஷ்ணன் அவர்களின் பின்னால் பதுங்கிச் சென்று அவர்களின் பின்னல் அவிழும்படி சேட்டியாக இழுப்பான். பின்னல் அவிழ்ந்து தலைமுடி கலைவதோடு அது அவர்களுக்கு வேதனையாகவும் இருக்கும். அழகான பூக்களை கொண்டு வந்து காட்டி விருப்பேற்றி ஒரு பெண்ணை அழ வைப்பான். பின்னர் அவளுடைய தலைமுடியில் பூக்களை வைப்பதாக கூறி கண்களை மூடச் சொல்லி அவள் பார்த்திருக்கையில் பூக்களை அவளுடைய தோழிக்கு கொடுப்பான். எந்த கோபியும் நல்ல புது ஆடை அணிந்திருந்தால் அன்று கிருஷ்ணனால் அவளது உடையில் சேறுபடுவது உறுதி. இவை உண்மையில் குறும்புகளா அல்லது அவற்றில் ஏதேனும் உள்ளர்த்தம் மறைந்துள்ளதா? இந்த குறும்புகளில் உள்ள இரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முகமதிப்பை நிராகரித்து உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆழமாகச் செல்ல வேண்டும். அகங்காரம், உடைமை, பாராட்டு, பேராசை மற்றும் வெளிப்புற அழகு ஆகியவற்றை விட்டுவிடுங்கள். கருணை, அக அழகு மற்றும் ஒருமை உணர்வை உருவாக்குங்கள் என்பதே இவற்றின் உள் அர்த்தமாகும். கோபியர்கள் கிருஷ்ணனை மிகவும் விரும்பியதோடு மட்டுமல்லாமல் அவன் மேல் மிகுந்த நேசம் கொண்டு அவனை பூஜித்தனர். அவர்கள் கிருஷ்ணனை தங்கள் அதி உன்னத அன்பாக கருதினர். அவனது புல்லாங்குழல் இசை அவர்களை முற்றிலும் போதையில் ஆழ்த்தியது. அவன் புல்லாங்குழல் வாசித்தால் அதில் மயங்கி அனைத்து கோபியர்களும் அப்பண்ணிசையில் மூழ்கினர். அவர்கள் கிருஷ்ணனின் புல்லாங்குழலை மிகவும் ரசித்ததோடு இயன்றவரை எப்போதும் அவனருகில் இருப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். அவனை பார்க்க முடியாத நாட்கள் அவர்கள் வாழ்வின் இருண்ட நாட்களாக மாறியது. இறைமையின் ஈர்ப்பின் காரணமாக அவர்கள் கிருஷ்ணனின் தரிசனத்திற்காக மட்டுமே வாழ்ந்தார்கள். பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் அதே வகையான ஈர்ப்பே இருந்தது. கிருஷ்ணனின் புல்லாங்குழலோசியை கேட்டால் அச்சமயம் பசுக்களுக்கு தங்கள் கன்றுகளுக்கு பாலூட்டுவதிலிருந்தான கவனம் கூட சிதறும். அவை தமது கன்றுகளை விட்டுவிட்டு கிருஷ்ணனை தேடிச் செல்லும். கன்றுகளும் கூட பால் குடிப்பதை மறந்து கிருஷ்ணனை தேடிச் செல்லும். அங்கிருந்த கோபியரில் ராதா என்ற கோபி ஒருத்தி இருந்தாள். கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் இடையே பரஸ்பர ஈர்ப்பு இருந்தது. அவள் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த கோபி, அவனுடைய முதல் காதல். உண்மையில் கிருஷ்ணன் பெரும்பாலும் ராதாவுக்காக புல்லாங்குழல் வாசித்தான். கிருஷ்ணனுக்கும் ராதாவுக்கும் இடையிலான காதல் நாடகம் மிகவும் சுவாரஸ்யமானது. கிருஷ்ணனை வெறுமனே கிருஷ்ணன் என்று அழைக்காமல் ராதா கிருஷ்ணன் என்று அழைக்கும் அளவுக்கு அது பெரியது. கோபியர்களுடன் கிருஷ்ணனின் உறவு, குறிப்பாக ராதாவுடனான கிருஷ்ணனின் உறவு அவனது தனிப்பட்ட வாழ்க்கையின் உட்கருவாக அமைகிறது. இந்த உறவில் அன்பு ஆதிக்கம் செலுத்துகிறது. கிருஷ்ணன் ராதையின் அன்பை மதித்து வணங்குகிறான். பக்தியின் உயர்ந்த பொருளான இறைமை உயர்ந்த பக்தியை வணங்குகிறது. ராதாவினதும் கிருஷ்ணனினதும் காதல் விளையாட்டுக்கள் ராஜலீலைகள், அன்பு சுற்று நடனம் எனப்படும். இந்த நடனம் ராஜலீலை சுயத்தின் மிக உயர்ந்த திறனை சுட்டி காட்டுகிறது. இங்கே உயர்ந்த அன்பு சுயநலத்தை வெல்லும் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இளம் கோபியர்கள் நடு இரவில் கிருஷ்ணனிடம் வருவார்கள். அவனது புல்லாங்குழல் அந்த அற்புதமான காதல் அனுபவத்திற்கான அழைப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் இரவில் காட்டில் ஒரு ஆடவனை சந்திப்பதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி ஒரு கணம் கூட சிந்தித்து தயங்குவதில்லை. ஏன் போகக்கூடாது என்பதற்கு நிச்சயமாக ஆயிரக்கணக்கான காரணங்கள் அவர்களின் மனதில் நிறைந்திருக்கும். தங்கள் குடும்பங்களையும் வீட்டையும் விட்டு வெளியேறி கலாச்சார மற்றும் சமய சம்பந்தமான தடைகளை பற்றி கவலைப்படாமல் கோபியர்கள் இரவின் இருளில் கிருஷ்ணனை சந்தித்து தங்கள் உண்மையான பக்தியை நிரூபிப்பார்கள். கோபியர்கள் தங்கள் குடும்பங்களிலிருந்து திருடப்பட்ட பிறகு ராதை மற்ற கோபியர்களிடமிருந்து கிருஷ்ணனை திருடுவாள். மற்றவர்களின் இதயங்களை திருடும் கிருஷ்ணனின் இதயம் ராதையால் திருடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட இரவில் கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்த போது அந்த பண்ணிசையில் மயங்கிய கோபியர்கள் நில ஒளியில் அவனைச் சுற்றி நடனமாடத் தொடங்கினர். சிறிது நேரம் கழிந்ததும் கோபியர்கள் தன்னுடன் இருந்த அதிர்ஷ்டம் குறித்து பெருமிதம் அடைந்ததை கிருஷ்ணன் கவனித்தான். அவர்களுக்கு பாடம் கற்பிக்க எண்ணி அவ்விடத்திலிருந்து அவன் மறைந்தான். அவன் மறைந்தவுடன் கோபியரின் உள்ளங்கள் ஏக்கத்தால் நிறைந்தன. மிகுந்த விரக்தியில் மனம் போன போக்கில் கிருஷ்ணனை தேடி காட்டின் மூலை முடுக்கெல்லாம் செல்லத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தவுடன் கிருஷ்ணன் மீண்டும் அவர்கள் முன் தோன்றினான். இவ்வாறாக கிருஷ்ணன் அவர்களுக்கு தன்னலமற்ற அன்பை பற்றிய போதனையை வழங்கினான். பின்னர் அவர்களின் தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் பரிசாக அவர்களுடன் நடனமாடத் தொடங்கினான். ஒரே ஒரு கிருஷ்ணன், பல கோபியர்கள். அவர்கள் ஒவ்வொருவருடனும் நடனமாட கிருஷ்ணன் தன்னை பலராக பெருக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இரவு முழுவதும் நடனமாடினர். ஆனந்தத்தின் தெய்வீக நடனம். சூரிய உதயம் வரை ஒரு பெரிய சுற்றுவட்டத்தில் நடனமாடினர். ஒரு நாள் மதியம் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த போது கோபாலர்களுக்கு மிகவும் பசித்தது. கிருஷ்ணனையும் பலராமனையும் தங்களுக்கு சாப்பிட ஏதாவது தேடித்தரும்படி கேட்டனர். சில பிராமணர்கள் அருகிலுள்ள கிராமத்தில் சிறப்பு யாகம் செய்வதை பற்றி கிருஷ்ணன் அவர்களிடம் கூறி அங்கு சென்று உணவு கேட்கும்படி அவர்களை தூண்டினான். தன் பெயரிலும் பலராமன் பெயரிலும் கேட்கும்படியும் கூறினான். கிருஷ்ணனின் அறிவுறுத்தலை பின்பற்றிய கோபாலர்கள் ஓரிடத்தில் பிராமணர்கள் மந்திரங்கள் உச்சரிப்பதையும் நெருப்புக்கு ஆகுதி அர்ப்பணிப்பதையும் கண்டனர். கோபாலர்கள் பிராமணர்களுக்கு அறக்கொடை பற்றி நினைவூட்டி அவர்களிடம் உணவு கேட்டார்கள். தங்களுக்கு கிடைக்கும் எல்லா உணவையும் கிருஷ்ணனுடனும் பலராமனுடனும் பகிர்ந்து கொள்ளப் போவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். பிராமணர்கள் சிறுவர்களை புறக்கணித்து தமது யாகத்தை முடிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினர். யாகத்தால் தமக்கு வரவிருக்கும் பலன்களை எதிர்பார்த்தனர். கோபாலர்கள் வெறும் கையுடன் திரும்பிச் சென்று பெரும் ஏமாற்றத்துடன் நடந்ததை விவரித்தனர். கிருஷ்ணன் அவர்களை மீண்டும் அக்கிராமத்திற்கு அனுப்பினான். பிராமணர்களிடம் செல்லாமல் அவர்களின் மனைவியரிடம் செல்லும்படி கூறினான். கிருஷ்ணன் உணவு கேட்டு அனுப்புவதாக கோபாலர்கள் குறிப்பிட்ட உடனேயே கிருஷ்ணன் தங்கள் வீட்டின் அக்கம் பக்கத்தில் எங்கோ இருப்பதையிட்டு அப்பிராமணர்களின் மனைவிகள் பரவசமடைந்தனர். அவர்கள் ஒரு பெரிய தட்டில் ஒரு விருந்துக்கு போதுமான அளவு உணவு தயாரித்தனர். அவர்கள் அனைவரும் கிருஷ்ணனை பார்க்க கோபாலர்களுடன் செல்ல ஆயத்தமானார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற தயாராகிய போது அவர்களது குடும்பத்தினர் கிருஷ்ணனை பார்க்க அவர்களை போவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் அப்பெண்கள் அவர்களை புறக்கணித்து கோபாலர்களுடன் தங்கள் அன்பான கிருஷ்ணனை பார்க்க புறப்பட்டனர். கிருஷ்ணனை கண்டதும் அவர்களின் இதயம் மகிழ்ச்சியில் திளைத்தது. அவர்களின் பக்தியும் அர்ப்பணிப்பும் எல்லா தடங்கல்களையும் தாண்டி தன்னை பார்க்கவும் தன்னலமின்றி சேவை செய்யவும் வந்ததைக் கண்டு கிருஷ்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆயினும் கிருஷ்ணன் அவர்களை அவர்களது குடும்பங்களுக்கு திரும்பிச் செல்லும்படி கூறினான். யாகத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவுமாறும் அறிவுறுத்தினான். அப்பெண்கள் திரும்பிச் செல்ல தயங்கினர். கிருஷ்ணனுக்கு சேவை செய்ய விரும்பினர். அத்துடன் தாம் தங்கள் குடும்பத்தினரின் விருப்பத்திற்கு மாறாக அங்கு வந்தமையால் தங்கள் குடும்பத்தினர் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பயந்தனர். கிருஷ்ணன் அவர்களை அவர்களது குடும்பத்தினர் அன்போடு வரவேற்பார்கள் என உறுதியளித்தான். அவர்கள் தங்கள் வீட்டு கடமைகளை செய்யும் போது அவர்கள் மனதில் தன்னை நிலைநிறுத்தும்படியும் அவன் கூறினான். இந்த வழியில் அவர்களால் தன்னை அடைய முடியும் என்று உரைத்தான். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பெண்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். அவர்களை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் அவர்கள் திரும்பி வந்ததில் முழு குடும்பமும் மகிழ்ச்சி அடைந்தனர். யாகச் சடங்குகளில் தாங்கள் மிகவும் கவனம் செலுத்தியதால் கிருஷ்ணனின் வேண்டுகோளை புறக்கணித்ததன் மூலம் மிக முக்கியமான அறக்கொடையை மறந்துவிட்டதை பிராமணர்கள் உணர்ந்தனர். கிருஷ்ணனை தரிசிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் கிடைத்த பொன்னான வாய்ப்பை இழந்ததற்காக அப்பிராமணர்கள் வருந்தினர். அந்த உணர்தலினால் அவர்களின் வாழ்க்கை அன்றிலிருந்து முற்றிலுமாக மாறியது. தேவலோக அதிபதியான இந்திரனுக்கு நேர்த்தி கடன் வழங்குவது விருந்தாவனத்தில் ஒரு வருடாந்த பாரம்பரியம். அதனால் அவர் அவரிடத்துக்கு போதுமான மழை பொழிய ஆசீர்வதிப்பது வழக்கம். இந்திரன் இந்த வழக்கத்தை பழகி பூமியில் உள்ளவர்களிடம் அதை எதிர்பார்க்கவும் ஆரம்பித்தான். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதை தன் கடமையாக செய்யாமல் அவன் தனது வருடாந்த நேர்த்தி கடனை எதிர்பார்த்து ஆணவத்தால் நிரம்பியிருந்தான். இதை அறிந்த கிருஷ்ணன் விருந்தாவன குடிமக்களிடம் அனைவருக்கும் மழையை கொடுப்பதே இந்திரனின் கடமை என்பதால் அவர்கள் தங்கள் நேர்த்தி கடனை மாறாக விருந்தாவனத்திற்கு அருகிலுள்ள கோவர்த்தன மலைக்கு செலுத்த வேண்டும் என்று கூறினான். விருந்தாவனம் கோவர்த்தன மலையின் அடிவாரத்தில் அமைந்திருப்பதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் கோவர்த்தன மலையே வழங்குவதை அவன் விளக்கினான். இதை கேட்ட மக்கள் கிருஷ்ணன் சொல்வது சரியென உணர்ந்து அந்த வருடம் கோவர்த்தன மலைக்கு நேர்த்தி கடன் செலுத்த முடிவு செய்தனர். அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து கோவர்த்தன மலைக்கு நேர்த்தி கடனை வழங்க மக்கள் ஆரம்பித்தனர். இந்திரன் தனக்கு விருந்தாவனத்திலிருந்து நேர்த்தி கடன் கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்து கோபமடைந்தான். தனது சக்தியை காட்ட இடி மற்றும் மின்னலுடன் கூடிய ஒரு பெரிய புயலை உருவாக்குமாறு அவன் தனது சேவகர்களுக்கு உத்தரவிட்டான். இந்திரன் தங்களை பழிவாங்குவதாக கூறி மக்கள் அச்சமடைந்தனர். நேர்த்தி கடனை இந்திரனுக்கு கொடுக்காமல் விட்ட அவர்களின் முடிவை அவர்கள் தவறென எண்ணத் தொடங்கினர். கோவர்த்தன மலை அவர்களை பாதுகாக்கும் என்று உறுதியளித்து கிருஷ்ணன் அவர்களை அமைதிப்படுத்தினான். அவன் கோவர்த்தன மலையை அடியோடு பெயர்த்து தனது சின்ன விரலை மட்டும் பயன்படுத்தி உயர்த்தி தலைக்கு மேல் ஒரு பெரிய குடையாக பிடித்தான். இந்திரனின் சேவகர்கள் 6 நாட்களுக்கு தாம் தோற்றுவித்த கடுமையான காலநிலையை தொடர்ந்தனர். ஆனால் கிருஷ்ணனும் கோவர்த்தன மலையும் அவர்களை பாதுகாத்ததால் விருந்தாவன வாசிகளை எந்த விதத்திலும் அது பாதிக்கவில்லை. இந்திரனின் சேவகர்கள் திரும்பிச் சென்று தங்கள் தோல்வியை இந்திரனிடம் தெரிவித்தனர். தனது சொந்த சேவகர்களை நம்பாமல் இந்திரன் புயலை நீடித்து தனது வலிமையை நிரூபிக்க திட்டமிட்டு விருந்தாவனம் சென்றார். விருந்தாவன வாசிகளின் மாறுதலுக்கு பின்னணியாக இருந்து உண்மையாக இவற்றை திட்டமிடுவது யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் புயலின் தீவிரத்தை அதிகரித்தான். ஆனாலும் கோவர்த்தன மலைக்கும் அதன் பாதுகாப்பில் இருந்த மக்களுக்கும் எந்த தீங்கையும் இழைக்க அவனால் முடியவில்லை. இந்த நாடகத்தின் பின்னணியில் இருப்பது கிருஷ்ணனின் வடிவில் இருந்த விஷ்ணு பகவானே என்பதை அறிந்த இந்திரன் தன் தவறை உணர்ந்து புயலை கலைத்தான். புயல் தணிந்ததும் விருந்தாவனவாசிகள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்து கோவர்த்தன மலைக்கு தங்கள் நேர்த்தி கடனை முடித்து தங்களுக்கு சரியான பாதையை காட்டி அவர்களை பாதுகாத்த கிருஷ்ணனுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டனர். அனைவரும் விருந்தாவனம் சென்ற பிறகு கிருஷ்ணன் கோவர்த்தன மலையை அதனிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு தன்னிடம் மன்னிப்பு கேட்க காத்திருந்த இந்திரனை காண வெளியே வந்தான். எப்போதும் போல் கருணையுடன் கிருஷ்ணன் இந்திரனை மன்னித்தான். ஆனால் அத்தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று இந்திரனை எச்சரித்தான். தொடரும். ஓம் நமசிவாய.